நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
படிப்பவர் சங்கர் ஜே பாண்டியன்.
இந்த மாதம் நாம் கேட்கவிருக்கும் சிறுகதை ஆஸ்திரேலியன் ரைட்டர் சென்டர் என்ற சிறுகதை அமைப்பில் நவம்பர் மாதம் 2018 சிறந்த கதைகளுள் ஒன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதை. இதனை எழுதியவர் டெர்ரி பெலிவில். கதையின் தலைப்பு பிக்கிள் ஜூஸ், எ லவ் ஸ்டோரி. கதையின் தமிழாக்கம் ஊறுகாய்ச்சாறு, ஒரு காதல் கதை.
இது எரியுது.
திறந்த காயத்தில் ஊறுகாய்ச்சாறு படும்போது எரிகிறது. கிளிஃபர்ட் கடந்த 23 சென்ட்ரல் ஃபுட்மார்ட்டின் இடைக்களி 3 ஊறுகாய்களை அடுக்கி வருகிறார். கிளிஃபர்டுக்கு இது தன் கடமை என்பதை விட தன் மனதிற்கு மகிழ்ச்சியான ஒன்றாகவே இருந்தது. அவருக்கு ஊறுகாய்களை அடுக்குவது ஒரு உன்னதமான கலை. இயற்கையின் ஒரு ரம்மியமான காட்சியை துல்லியமான கவிதையில் வடிப்பதை போன்றது. ஒருபோதும் 2 ஊறுகாய் பாட்டில்கள் ஒன்றோடு ஒன்று உரசியது கிடையாது. எல்லா ஊறுகாய் பாட்டில்களுக்கும் இடையே உள்ள இடைவெளியும் மிக துல்லியமாக ஒன்று போலவே இருக்கும். எங்கு நின்று பார்த்தாலும் 3 இடைக்களியின் தெற்கு பகுதியில் உள்ள 2 அலமாரியில் இருக்கும் ஊறுகாய் பாட்டில்களின் லேபிள்கள் எல்லாமே ஒரே கோணத்தில் சித்திரத்தில் வரைந்து வைத்ததை போல இருக்கும். ஆனால் அவரது இந்த அர்ப்பணிப்பை யாரும் கவனித்ததில்லை. அப்படித்தான் அவர் நினைத்தார். இருப்பினும் டெலி செக்ஷனில் வேலை செய்யும் நானட்டி இவற்றை கவனிக்க ஒருபோதும் தவறியதில்லை. பல ஆண்டுகளாக கிளிஃபர்ட் ஊறுகாய் ஜாடிகளை அடுக்கி வைக்கும் இந்த லாவகத்தை அவள் அமைதியாக பார்த்தேதான் வந்தாள். அவள் அவனுடைய இந்த பொறுமையை வெகுவாக விரும்பினாள். அவன் அந்த சிறிய மர ஏணியில் ஏறி இறங்கும்போது அவனது மெல்லிய பருத்தியினால் ஆன சீரான கோடுகளுடைய பேண்ட் அவனது வலுவான கால்களில் ஒட்டி கொள்வதையும் விட்டு விலகுவதையும் அவள் இமைக்காமல் பார்த்தாள், ரசித்தாள். யதார்த்தமாக அந்த வழியை நடந்து போவது போல துவங்கியது இப்போது மிகவும் வெளிப்படையாக தான் ஆர்வத்தை காட்டுவதாகவே மாறியிருந்தது. அவள் அடிக்கடி அந்த இடைக்களியில் நின்று நல்லா இருக்கு கிளிஃபர்ட் என்று சொல்வாள். கிளிஃபர்ட் பதிலுக்கு புன்னகைத்து வைப்பான். ஒரு நட்புணர்வான கை அசைப்புடன் அந்த பாராட்டுக்களை ஏற்றுக்கொண்டு மீண்டும் தன் பணியை தொடர்வான். அவன் தனக்கு கிடைக்கும் இந்த கவனத்தை விரும்பினான். ஆனால் அவளை பார்த்ததும் ஏற்படும் பதைப்பதைப்பினால் எப்படி பதிலளிப்பது என்று தெரியாமல் தடுமாறுவான். அவனுடைய இந்த ஊறுகாய் பாட்டில்கள் அடுக்கு குவியலை அவள் மட்டுமே ரசித்தாள். அவன் அவளிடம் பலமுறை பேச வேண்டும். அவளுடைய இந்த அங்கீகாரமும் பாராட்டும் தனக்கு எவ்வளவு உற்சாகம் அளிக்கின்றன என்று அவளிடம் சொல்ல வேண்டும் என ஆசைப்பட்டான். மற்றும் அவளுடைய ஏப்ரான் உடல் கவசம் போல அவள் மேல் இறுக்கமாக போர்த்திய விதத்தை அவன் எவ்வளவு ரசித்தான் என்றெல்லாம் சொல்ல விரும்பினான். ஆனால் அவனால் எப்படி முடியும்? அவன் ஒரு சாதாரண பொருட்களை அடுக்கும் ஊழியன். அவளோ டெலி செக்ஷனின் மேலாளருக்கு 2 பொறுப்பில் இருப்பவள். அவனுக்கு பல படிநிலைகள் மேலே இருப்பவள். ஆண்டுதோறும் நவம்பர் மாதத்தில் 2 வியாழக்கிழமை சென்ட்ரல் ஃபுட்மார்ட்டின் ஊறுகாய் ஜாடிகள் விற்பனை நாள். ஒரு ஊறுகாய் வாங்கினால் ஒரு ஊறுகாய் இலவசம். கிளிஃபர்டின் வாழ்வில் ஆண்டுதோறும் இந்நாள் உளவியல் ரீதியாக மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட நாள். அவன் நன்றாக சாப்பிட்டு நிறைய ஓய்வெடுத்து தயாராக இருப்பான். நடக்கவிருக்கும் பிரளயம் அவனுக்கு நன்றாகவே தெரியும். ஊறுகாய் ஜாடிகள் அலமாரியிலிருந்து பறந்தன. காலி இடங்கள் அல்ல அவனை பெரிதும் பாதித்தவை. மக்கள் சற்றும் அக்கறையின்றி அவற்றை சகட்டு மேனிக்கு ஏதேதோ வடிவத்திலும் கோணத்திலும் ஜாடிகளை திருப்பி வைப்பதுதான். கடையை மூடுவதற்கு சரியாக 11 இருக்கும்போது கிளிஃபர்ட் தனது மர ஏணியில் ஏறி ஊறுகாய் ஜாடிகளை அந்த நாளின் நிறைவிற்குள் முடிந்தவரை அடுக்க முயன்று கொண்டிருந்தார். அவனை பார்க்க நானட்டி நாள் முழுவதும் அந்த இடைக்களியின் முன்னும் பின்னுமாக உலாவி வந்து கொண்டே இருந்தாள். இனியும் பொறுக்க முடியாது என்ற நிலையில், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னை, இது இதே கிளிஃபர்ட் என்று அவள் சற்று உரத்த குரலில் கூறினாள். நிஜமாவா, பிடிச்சிருக்கா? அவன் அவளை நோக்கி திரும்பினான். கையில் 2 ஜாடிகள். மனதிற்குள் ஆஹா, தன் வாழ்நாளில் கேட்க காத்திருந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டோம் என்று நினைத்தான். அவன் திடீரென்று திரும்பியதால் ஏணியில் அவனது சமநிலை தடுமாறியது. அவன் தரையில் பொத்தன விழுந்தான். உடன் அவன் கையில் வைத்திருந்த ஊறுகாய் ஜாடிகளும் தரைக்கு முத்தமிட்டன. விழுந்த வேகத்தில் ஊறுகாய் ஜாடிகளின் கண்ணாடி உடைந்து அவன் வலது கையை அறுத்தது. ஊறுகாய் சாறு அதில் பட்டு எரிந்தது. ஒரு நொடிக்குள் அறுபட்ட இடத்திலிருந்து ரத்தம் கசியத் தொடங்கி ஊறுகாய் சாருடன் கலந்தது. நானட்டி பாய்ந்து சென்று தரையில் கிடந்த கிளிஃபர்டை தன் கையில் பிடித்து கொண்டாள். அவள் அவனுடைய காயத்தை தன் ஏப்ரானால் சுற்றி போர்த்தினாள். அவர்கள் ஒன்றாய் கலந்தனர். ஊறுகாய் சாரோடு வழிந்தோடும் இரத்தத்தை போல. ஓ கிளிஃபர்ட், அவள் சொன்னாள், நான் இதை ரொம்ப நாளாக உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நான் டெல்லி செக்ஷன்னா நீ தான் என் இறைச்சி.
ஆ, இது எரியுது,
அவன் கதறினான். எனக்கு புரியுது, அவள் சொன்னாள் மெதுவாக அவனை தடவி கொடுத்தபடி. அவர்கள் கண்கள் சந்தித்தன. காதல் நுழைந்த நெஞ்சம் சில நேரங்களில் அப்படித்தான் பற்றி எரிவது போல இருக்கும். சென்ட்ரல் ஃபுட்மார்ட் என்ற கடைக்குள் நிகழும் ஒரு நகைச்சுவையான காதல் கதை. மிக நேர்த்தியாக சொல்லப்பட்டிருக்கும் மிக பழைய, அதே சமயம் சுவாரஸ்யமான கதை சொல்லும் முறை. கதையின் கடைசி வரி கதையின் முதலிலேயே தரப்பட்டு பின்னர் நிகழ்வுகள் மெல்ல கட்டவிழ்ந்து இறுதியை நோக்கி செல்லும் கதை சொல்லும் முறை. நாம் இன்று கேட்ட இந்த கதை ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க இலக்கிய மரபின் முன்னோடிகளான ஏர்னஸ்ட் ஹெமிங்வே, ரே பிராட்பெரி, வில்லியம் சரோயன், தமிழில் அசோகமித்ரன், பிரபஞ்சன் மற்றும் ஜெயகாந்தன் போன்றோர் கையாண்ட கதை சொல்லும் முறைகளுள் ஒன்றான உணர்ச்சி கலக்காமல் அல்லது மிக குறைவாகவே உணர்ச்சிகளை விவரித்து சொல்வது, முழுக்க முழுக்க யதார்த்தத்தை ஒட்டிய நடைமுறை தன்மை கொண்டிருப்பது, கூற வந்ததை முழுமையாகவே சொல்லிவிடாமல் கதையின் சில அம்சங்களை வாசக ஊகத்திற்கு விட்டிருப்பது போன்ற பொதுவான புனைவு இலக்கண இயல்புகளை கொண்ட கதை. இந்த கதையின் நாயகனான கிளிஃபர்ட் வெறும் ஒரு ஊழியன் அல்ல, ஒரு கலைஞன் என்பதை கதையின் முதல் பத்தியிலேயே சொல்லியிருக்கும் கதாசிரியரின் தெளிவிற்கு நிச்சயம் பாராட்டுக்கள். இந்த கதையை நேரடியாக பார்த்தால் ஒரு எளிய உரையாடல், கதைக்களத்திற்கு பதிலாக ஒரு சம்பவம் மட்டுமே உள்ள ஒரு கதை என்று தோன்றலாம். ஆனால் இப்படிப்பட்ட கதைகளின் அழகு வாசகனின் கற்பனையில்தான் உள்ளது. சென்ட்ரல் ஃபுட்மார்ட்டில் பணிபுரியும் கிளிஃபர்டின் கதை ஒரு கலைஞனின் வாழ்க்கை அல்ல, கலைஞர்களின் வாழ்க்கை. ஒரு சாமானிய ஊழியன் கலைஞனாக மாறும் கணத்தை கவனித்தால் அது வாசகன் மனதில் விரிந்து செல்லும். கலைஞன் அவனுக்குரிய கலை பீடத்தில் ஏறும் கணத்தை சொல்லக்கூடிய மகத்தான கதைகளுள் ஒன்று அசோகமித்ரன் அவர்களின் புலிக்கலைஞன். அந்த டகர் ஃபைட் காதர், அதாவது டைகர் ஃபைட் காதர், அவனை சூழ்ந்து உள்ள பிறரது கண்களில் அவன் ஒரு ஏழை தொழிலாளி மட்டுமே. சோற்றுக்கும் துணிக்கும் கையேந்து நிற்கும் பல்லாயிரக்கணக்கான மக்களில் ஒருவர் மட்டுமே. ஆனால் அவனுக்கு தெரியும் அவன் புலியாக மாற முடியும் என்று. தன் கலையை பற்றி மிதமாக ஆனால் தன்னம்பிக்கையுடன் அவன் சொல்லும் வரிகள், நம்மளது வேற மாதிரிங்க, நஜ புலி மாதிரியே இருக்கும். அதுபோல கிளிஃபர்ட் மற்றவர் கண்ணுக்கு பொருட்களை அடுக்கும் ஒரு சாதாரண ஊழியன். ஆனால் அவனுக்கு தெரியும் அவன் ஊறுகாய் ஜாடிகளை அடுக்கும் நேர்த்தி எப்படிப்பட்டது என்று. ஒரு மகத்தான ஓவியன் ஓவியம் வரைவதைப் போல, ஒரு சிறந்த சிற்பி சிலை செதுக்குவதைப் போல, நம்மளது வேற மாதிரிங்க என்று கிளிஃபர்ட் மனதிற்குள் சொல்லிக்கொள்ளக்கூடும். சிறுகதைகளின் மன்னன் என்று அறியப்பட்ட புதுமை பித்தனின் சிற்பியின் நரகம் என்ற சிறுகதையில் வரும் சாத்தன் என்ற சிலை செய்யும் கிழவன் சன்னியாசி ஒருவருக்கும் பைலார்கஸ் என்ற யவனருக்கும் தான் வடித்த சிலை ஒன்றை காண்பிக்கிறார். தெய்வம் ஒன்று உண்டு, அதன் அர்த்தத்தை என் சிலை உணர்த்த முடிந்தது என் பூர்வ ஜென்ம பலன். இந்த கைகளால் பின்னாலிருந்து ஒரு அர்த்தமுள்ள வஸ்து தூண்டியதால் அதை சாதிக்க முடிந்தது. இதுதான் என் வாழ்க்கை என்று திரையை ஒதுக்கி காண்பிக்கிறார். இருவரும் ஸ்தம்பித்து நிற்கின்றனர். அந்த மங்கிய தீப ஒளியில் ஒற்றை காலை தூக்கி நடிக்கும் பாவனையில் ஆள் உயரத்தில் மனித விக்கிரகம், விரிந்த சடையும் அதன் மீது விளங்கும் பிறையும், விரிந்த சின்முத்திரைகளை காண்பிக்கும் கைகளும், அந்த அதரத்தில் தோன்றிய அபூர்வ புன்னகையும் மனதில் அலைமேல் அலையாக சிந்தனை கற்பனைகளை கிளப்பின. மூவரும் அந்த சிலையே ஆயினர். சிலையின் ஒவ்வொரு வளைவிலும் ஒவ்வொரு அங்கத்திலும் என்ன ஜீவ துடிப்பு என்று அந்த இருவரும் வியக்கின்றனர். அரசன் கோவிலுக்கு அந்த சிலையை சாத்தன் வழங்குகிறான். சிலையை பிரதிஷ்டை செய்த அன்று சாத்தன் அயர்ந்து உறங்குகிறான். கனவில் அந்தகார வாசலில் சாயையை போல உருவங்கள் குனிந்தபடி வருகின்றன. கண்களை மூடி குனிந்தபடி வணங்குகின்றன. எனக்கு மோட்சம், எனக்கு மோட்சம் என்ற எதிரொலிப்பு. அந்த கோடிக்கணக்கான சாயைகளில் கூட்டத்தில் ஒருவராவது சிலையை ஏறிட்டு பார்க்கவில்லை. இப்படியே தினமும் நூற்றாண்டுகள் அலை போல் புரண்டு ஓடுகின்றன. சாத்தன் நிற்கிறான். எத்தனை யுகங்கள், ஒருவர் கூட சிலையை ஏறிட்டு பார்க்கவில்லை. எனக்கு மோட்சம், இதுதான் பல்லவி பாடல் எல்லாமே. அவனுக்கு வெறி பிடிக்கிறது. கோபத்தில் தன் கனவில் அவன் வடித்த சிலையை அவனே உடைக்கிறான் என்று கதை நிறைவாகிறது. ஒரு கலைஞனின் அங்கீகாரம் என்பது எது என்ற ஆழ்ந்த கேள்வியை அந்த கதை நம்மில் எழுப்பும். தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் கிருஷ்ணாபுரம் என்ற ஒரு ஊர் உள்ளது. அதில் விஷ்ணு கோயிலான கிருஷ்ணாபுரம் வெங்கடாஜலபதி கோயிலின் சிறப்பே அதன் சிலைகள்தான். அர்ஜுனன், பீமன், மன்மதன், மோகினி, ரதிதேவி, வீரபத்ரர், இலங்கை அரசன், சாமரம் வீசும் பெண்கள், குறவன், குரத்தி, யாளி, கிழவன், வேடன் என அனைத்து சிலைகளுமே பாரபட்சமின்றி துல்லியம், நேர்த்தி, கலைநயம் அனைத்தும் பொருந்தி அழகாக செதுக்கப்பட்டிருக்கும். இந்த கோயிலில் இசை பாறைகளை கொண்டு செய்யப்பட்ட இந்த சிலைகளின் கையில் இருக்கும் இசைக்கருவிகளை சுண்டினால் இசைக்கருவிகளைப் போல சப்தம் வருவதையும் கேட்கலாம். இங்கு உள்ள சிலைகளின் உடல்கள் உழைத்து இறுகிப்போன தோற்றத்தை பிரதிபலிக்கும். கனமான பொருளை தூக்கிச் செல்லும்போது விலா எலும்புகள், இறுகிய வயிற்றுப்பகுதி, கால் முட்டுகள், கையின் புஜங்கள், காற்றை உள்ளிழுத்த மார்பு, பாதத்தில் ஓடும் நரம்புகள் எப்படி அசையும் என்பதையெல்லாம் இந்த சிலையில் தத்ரூபமாக செதுக்கப்பட்டிருக்கும். அடுத்தாற்போல ஆளுயர மன்மதனின் கையில் இருக்கும் கரும்பு, இதன் சிறப்பு இதனுள் இருக்கும் நீண்ட துளையே ஆகும். இந்த துவாரத்தின் வழியே போடப்படும் ஒரு துளி நீர் அல்லது சிறிய பாசி மணிகள் அந்த கல்லின் உள்ளூடாக எந்த தடையும் இல்லாமல் கீழே வந்தடையும். மேலும் ஒரு சிலையில் காளை, யானை ஆகியவை கலந்த வடிவமாக செதுக்கப்பட்டிருக்கும். ஒருபுறம் பார்த்தால் காளையாகவும் மறுபுறம் நின்று பார்த்தால் யானை போலவும் தோற்றமளிக்கும். சிற்பக்கலையின் எந்த ஞானமும் இல்லாத நான், மன்மதனின் கரும்பில் எப்படி ஒரு துளி நீர் உள்ளூடாக பயணிக்கிறது? அத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன் இன்று இருக்கக்கூடிய எந்த நவீன துளை கருவிகளும் இல்லாத காலகட்டத்தில் எப்படி இது செதுக்கப்பட்டிருக்கும் என்று மலைத்து நிற்கையில் பாணன் சிலையின் கைகளில் இருக்கும் இசைக்கருவிகளை சுண்டினால் எழும் இசையில் மயங்கி நிற்கையில் இத்தனை அழகான சிலைகளை என் வாழ்நாளில் காண கிடைத்ததே ஒரு புண்ணியம், எனக்கு மோட்சம் என்று நினைக்கையில் புதுமை பித்தனின் சாத்தன் போல ஒரு சிற்பி அருவமாக அந்த சிலைக்கு அருகில் நின்று மனம் நொந்து நம்மளது வேற மாதிரிங்க என்று சொல்லியிருக்கக்கூடும். ஒரு கலைஞனின் அங்கீகாரம் எது என்பதையும் யார் கலைஞன் என்ற முக்கியமான கேள்வியையும் நாம் இன்று கேட்ட கதை எழுப்புகிறது. எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் வாழ்க்கையின் மீது அன்பு கொண்டு தான் செய்யும் வேலையை அர்ப்பணிப்போடு செய்தால் அவர் கலைஞர்தான். ஒரு பள்ளி ஆசிரியர் தன் மாணவர்களுக்கு நேர்த்தியாக பாடம் ஒன்றை சொல்லிக் கொடுக்கும்போது, ஒரு உணவு விடுதியில் உணவு தயாரிப்பவர் தன் வாடிக்கையாளருக்கு புதிய ஒரு உணவை தயார் செய்யும் போது, ஒரு இல்லத்து அரசி தன் வீட்டின் உட்புற வடிவமைப்பை தன் விருப்பத்திற்கு மாற்றி அமைக்கும் போது என ஒரு சாமானியன் எப்போது வேண்டுமானாலும் மகத்தான கலைஞனாக உருமாற முடியும்.
படித்தவர் சங்கர் ஜெயபாண்டியன்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.